ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சகலவர்களுக்கு அம்மாக்கள் அவர்களுக்கு அவர்போல முன்னின்று அந்த சகலவர்க்கத்து அம்மாக்கள் மானிடத்தில் எடுத்து வாழ்ந்தார் அல்லவா, அதை அவர்போல முன்னின்று நாமும் ஒரு மானிடர் போல முன்னின்று அந்த சகலவர்க்கத்து மானிடர் போல அவர்களுக்கு முன்னாடி இருந்துவிடுவார். அவர்களோட முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கிறார். சகலவர்க்கத்து அம்மாக்களுக்கு மூன்று வளங்கள், அந்த மும்மலங்களையும் தீர்த்து ஆட்கொள்கின்றார். நால்வகை சத்னி பாதங்களை வைத்து அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்துவார். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். முன்னின்று மும்மனம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதரினார். தொண்டு தொட்டு இந்த தொழிலை அவர் செய்து வருகின்றார். உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கி வருதல் அந்த தொழிலை தொண்டு தொட்டு செய்து வருகின்றார். இந்த நூலின் தொடக்கத்தில் பார்த்தோம். அது போலவே இந்த உலக பிறவிகளில் பட்டு பக்குவமடைந்த அம்மாக்களை இப்படி அவர் போலவே ஒரு மானிட உருக்கொண்டு ஞான தேசிகராக எழுந்துள்ளி வந்து ஆட்கொள்ளுதல் இவருக்கு உண்மையான ஒரு வழக்கம். அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதலினார். அப்ப மானிட கோலம் காட்டி வர்றார் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த தெய்வீக திருமேனியில் உள்ள வடிவங்களை எல்லாம் மறைத்து நாம் ஒரு மானிட குரு போல அங்கே எழுந்துள்ளார். அப்ப சுவாமியுடைய திருமேனிகள்ல என்னெல்லாம் இருக்கும், அந்த கடத்த திருமேனியில் என்னெல்லாம் இருக்கும், அவை எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு வருகின்றார். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆடும் திருத்தொழிலும் அந்த திருமேனி கொண்டு அவர் செய்கின்ற தொழிலை சொல்கின்றார். திருநடனம் ஆடுகின்ற தொழில், அந்த தொழிலை மறைத்து ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடற்று சுந்தரமும் ஒளி வீசுகின்ற மணி போல விளங்கக்கூடிய அந்த மிடற்று அழகு. மிடற்று அழகுன்னா அதில் உள்ள கரை தான், அந்த கண்ட கரையினை கடந்தவழி வருகின்றார். சோதி மணிமிடத்து சுந்தரமும் எப்படி இருக்கின்றது, அது கரை என்ன சொல்றாரு, அதே ஒளிவிடக்கூடிய மணி மாதிரி இருக்கின்றதா. சோதி மணி மிடர் என்பது அந்த கண்டம், தொண்டையை குறிக்கின்றது. சோதி மணி மிடற்று சுந்தரமும் அழகும், நீல திருநீல கண்டத்து அழகையும், பாதியாம் பச்சை இடமும், ஒரு பாதியிலே இருக்கின்ற அம்மை உருவம் அதுதான் பச்சை நிறத்திலே. பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல், சுவாமியினுடைய திருச்சடை வந்து அது செம்மையான கருமை நிற முடி அன்று செஞ்சடை மேல் வைத்த தீவன் நினைவு அப்படின்னாலே அதை சொல்லும் பொழுது என்ன சொன்னால், பவள திருச்சடைங்க போல சிவந்த திருச்சடை. இது பவள திருச்சடை மேல் வச்ச நதியும், அதாவது கங்கை நதியையும் மதிக்கொழுந்தும் அந்த சடைமையில் இருக்கின்ற திரைநிலாவும், அச்சமர ஆடும் அறவும், அந்த திருச்சடை விளங்குகின்ற பாம்பையும், ஆடக்கூடிய அந்த பாம்பையும், அழகா திருநுதல் மேல் அழகு நிறைந்த திருநெற்றியின் மேல் நீடுருவ வன்னி. வன்னி என்பது நெருப்பு. நீடுருவ வன்னின்னா நீண்டு மேல் நோக்கி எரியக்கூடியது நெருப்பினுடைய ஒரு இயல்பு. நெருப்பு மேல் நோக்கி எரியும். ஆகவே அந்த வன்னியாகிய நெருப்பை நீடுருவ வன்னின்னு சொல்கிறார். நீடுருவ வன்னி நெடுங்கண்ணும் நெற்றியிலே இருக்கின்ற அந்த மேல் நோக்கிய நீண்ட கண்ணும், நெற்றி கண்ணு அது மேலும் கீழுமாக இருக்கும் அந்த கண்ணு. ஆகவே நீடுருவ வன்னி நெடுங்கண்ணும் கேடில் லயம் கூட்டும் தமருகமும், அதாவது கேடில்லாத லயத்தை கூட்டக்கூடிய தமருகம், கோல எரியகளும், ஒரு கையில தமருகம் அதாவது உருக்கை, மற்றொரு கையில அனலேந்தி இருக்கின்றார், அழகிய எரி அழகிய நெருப்பு அதான் கோல எரிய கடும், கூட்ட அரவக்கச்சும் புளியதழும் சொல்லியிருக்கின்றார். கூட்ட அரவக்கச்சும் அதாவது இடுப்பிலே கச்சாக கூட்டியிருக்கின்ற பாம்பையும், புளியதழும் புளித்தோலையும், புளியதழ்னா புளித்தோல் புளியதழும், வீட்டின்ப வெள்ளத்தை அழுத்தி விழுந்தாடினும் அடியார் உள்ளத்திலும் பிரியா உன் சிலம்பும். வீட்டின்ப வெள்ளத்தை அழுத்தி விழுந்தாடினும், அதாவது அந்த ஊக்கிய திருவடி இருக்கிறது, அது வீடு பேர் தருவது. ஆகையினாலே அந்த திருவடியிலேயே அது இடது திருவடி என்பதனாலே அதுல அமைக்கூடிய பாகம் இருப்பதனாலே சிலம்பு சொன்னார். சிலம்பு, அந்த சிலம்பு வீட்டின்பத்திலே அடியார்களை அழுத்தக்கூடிய அந்த திருவடியிலே உள்ளது. அடியார்களுடைய உள்ளத்திலும் அந்த சிலம்பு உள்ளது. சிறுமான் பெருமான் ஆயினார் சிவபூசை இதுவிலே அந்த சிலம்பொழி கேட்பார். அந்த சிலம்பொழியே பல தத்துவ செய்திகள்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் திருமுந்தியார் திருக்கழுத்துப்பொழியார் போன்ற நூல்களிலே நாம் வந்து காணத்தக்கது. அதான் சொன்னார், அடியார்களை வீட்டின் வீட்டிலே அழித்துவிடும் திருவடியும் அடியார்களுடைய உள்ளத்திலும் தெரியாத ஒன் சிலம்பும். ஒன் சிலம்பு என்றால் ஒளிமிக்க சிலம்பு. கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். ஆக இடதுபாகம் அமைப்புரிமையினாலே அந்த மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் என்று சொன்ன முறையிலே அந்த சிலம்பை கூறினார். இன்னொரு பாதத்துல கடல், அது ஆடவர் அணியக்கூடியது. அந்த கடலை சொல்லும்போது, சிலம்பை சொல்லும்போது சொன்னார், வீட்டின்பத்திலே உயிர்களை அழுத்தக்கூடிய திருவடியிலே அணியப்பட்டது சிலம்பு, அடியார்கள் உள்ளத்திலும் நிறைந்திருப்பது அந்த சிலம்பு என்று சிலம்பின் சிலம்பை சொன்னார். இப்ப வலது பாதத்துல உள்ள கடலை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடல். உயிர்கள் பிறவியிலிருந்து உய்வது அரிதாக உள்ளது என்றால் அவை வினைகளை ஈட்டிக் கொண்டே இருக்கின்றது. உயிர்கள் உயிர்கள் வினைகளை ஈட்டிக் கொண்டே இருப்பதனால பிறவியிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றன. ஆக இப்படி இப்படி கள்ளத்தனமாக செயல்படக்கூடிய இந்த வினைகளை கட்டறுத்து இந்த ஆன்மாக்களுக்கு வீடு வேறு தந்தே தீருவோ என்ற உறுதியோடு அணியப்பட்டது அந்த கடல். வீரர்கள் வந்து இந்த செயலை செய்து முடிப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு அந்த வீர உணர்ச்சியோடு கடல் அணிவது வழக்கம். அது மாதிரி இங்க பெருமான் எந்த நோக்கிலே கடல் அணிந்திருக்கின்றார் சொன்னால், வீரருடைய கள்ள வினைகளை. ஏன் கள்ள வினைங்கிறார் அப்படின்னா, வீரர் வந்து செயல்படாமல் இருக்க முடியாது, ஏன் ஏதாவது செயலை செஞ்சு ஆகணும். அப்ப தீய செயல் செய்ய வேண்டாம், நல்ல செயல் செய்யட்டும், நல்ல செயல் செய்தாலும் செய்யும் போது தன்னை தலைமையாக கருதி அது செய்கின்றது. தான் செய்வதாக தொழிலுக்கு தன்னை கர்த்தாவாக கருதுகிறது. ஆக தலைமை இல்லாத தன்னை, தலைமை நிலை இல்லாத தன்னை தலைமை உடைய பொருளாக கருதுவதுதான் அதான் அந்த கள்ளத்தனம். அந்த அந்த கள்ளத்தன்மை தான் அந்த வினைக்கு வந்து அந்த செயல் வந்து வினையாக கண்ண மலமாக பதிப்பது காரணம் அந்த கள்ள உணர்வு தான். அதனால அந்த வினையை கள்ள வினை என்று அடை கொடுத்தார். அதனாலதான் கள்ள தலைவர் என்று திருவள்ளுவர் சொன்னார். ஆகவே அந்த கள்ள வினைகளை ஆன்மாவினுடைய அந்த தற்போதத்தை அவை காரணமாக வரக்கூடிய வினைகளையும் போக்கி அந்த ஆன்மாக்களை சிறப்பிலிருந்து உய்யக்கொள்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு அந்த கடல் அணியப்பட்டிருக்கிறது என்று கடலின் பெருமை அற்புதமாக சொன்னார். ரொம்ப அருமையான இடம். ஆகவே வீட்டின் கள்ளவினை வென்று பிறப்பருக்க சாத்திய வீரக்கடலும். இவை எல்லாவற்றையும் ஆட திருத்தொழிலும் சோதி மணிவிடத்து சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடமே பச்ச நதியும் மதிக்கொழுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அழகால் திருநுதமே நீடுருவவண்ணி நெடுங்கண்ணும் கேடிலயம் கூட்டும் தமருகமும் உடுக்கையும் கோல எரியகலும் நெருப்பும் கூட்டளவ கச்சும் இடிப்பு கட்டிய பாம்பு புளியதலும் புளித்தோராடையும் வீட்டின்ப வெள்ளத்தடத்தை விடும் தாளினும் அடியார் உள்ளத்திலும் பிரியா பொன் சிலம்பும். கள்ளவினை வென்று பிறப்பெருக்க சாத்திய வீரக்கடலும். ஒன்றும் உருத்தோன்றா ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி. இவை எவையுமே எதுவுமே வெளிப்படாமல் உள்ளடக்கி கொண்டு ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி. ஏன் இவற்றை என்ன தோன்றாமல் உள்ளடக்கி வருகின்றார் அப்படின்னா, அப்படி வந்து ஆட்கொண்டாதான் அந்த அருளை பெறக்கூடிய தகுதி எமக்கு இருக்கிறது. ஆகவே அடியவங்களை உய்யக்கொள்ளும் பொருட்டு இவ்வாறு இந்த நம்முடைய திருமேனி இயல்புகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு வருகின்றார். நோக்கம் வந்து அடியேனே இரவாத இன்பத்து இருத்த வேண்டிதான். என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி. திரவா முதல்வன் பிறந்து, திரவா முதல்வன் பிறந்து பிறவர்மான் பிறப்பிடி பேர் அவருக்கே உரியது. வேற எந்த தெய்வத்தையும் அப்படி எத்தனை கூட சொல்லல. சிவபெருமானதான் பிறப்பிடிங்கிற பிறவாயாக்கை பெரியோ என்று சிலப்பதிகாரமே சொல்கின்றது. அது சைவ நூல் அன்று, ஆனாலும் நாட்டார் ஐயா போன்றவர்கள் அது நம்முடைய சைவருக்கே வாதிடுவார்கள். அது ஒரு கருத்து இருக்கின்றது. இருப்பினும் அது வந்து அவர் சமணர் என்பதுதான் பெரும்பாலுடைய கருத்து. அந்த இளங்கோடிகளே சொல்கின்றார் திறவாயாக்கை பெரியவன் கோயிலும் அவர் தான் பிறப்பில்லாதவர் என்பது அது எல்லாருக்கும் வந்து உடன்பாடாக இருக்கிறது. அதுதான் பரம்பரைக்குரிய இலக்கணம். அந்த யாதொரு தெய்வம் கொண்டி அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாவனாதான் வருவர். அந்த சித்தியார் பாடலுக்கு சிவஞான சுவாமியுடைய உரையை பார்த்தா அது அந்த பதசாரமான உரையா இருக்காது, அதனுடைய சாரமான அந்த கருத்தை பிடித்து கொடுக்கின்ற உரையாக இருக்கும். பாத்தீங்கன்னா பசு என்பது எது, பதி என்பது எது, நாலு தோற்றத்தில் ஏதாவது தோற்றத்தில் போய் கருவி போய் அஞ்சனம் பிறவாதது எது அதுதான் பதி என்று சொல்லுவார். அந்த பிறப்பில்லாதவை தான் பரத்துவத்துக்கே ஒரு வலுவான சான்றாக இருக்கின்றது. ஆனா அப்படி அந்த பிறவாத தன்மைகளின் முதல்வன் அடியனை இரவாத இன்பத்தில் இருக்க வேண்டி நான் அடியை மேற்கொண்டு பிறவாமல் இருக்க வேண்டி அவன் பிறந்து வருகின்றான் என்று ஆசையை சொல்கின்றான். தன்னுடைய குருவை சொல்கின்றான். குருவை சொல்லும்போது அவர் ஒரு தாய்ந்தருக்கு பிறந்து வந்தவர் தானே, அந்த நோக்கிலே சொல்கின்றார். பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் முனை ஒரு நாமும் ஓருவும் ஒன்றுமிழா இருக்கின்றான். அதனால எந்த திருநாமும் இல்லாத அந்த சொருப நிலையில் உள்ள முதல்வன் அடியனை ஆட்கொள்ள திறந்து வந்து என்ன சம்பந்தநாதன் என்று ஒரு பேர் உணர்ந்து மறைஞான சம்பந்தர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நரவாரும் நரவு என்பது தேன், நரவாரும் தேன் நிறைந்த தார் என்பது மாலை. அந்த மாலை அசைகின்ற புயங்களை உடையவர். அவருடைய தோள்கள தேன் நிறைந்த மலர்களான மாலை அசைந்து கொண்டிருக்கின்றது. நரவாரும் தாருளாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிலானாதும் ஒரு பேர் முனைந்து உலகத்தவருக்கு இருக்கிற மாதிரியே அந்த இயல்புகள்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்கின்றான். அவர் பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி உலகத்தாக காணப்படுகின்ற இயல்புகள்லாம் இவரிடம் இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்கின்றார். என்ன அப்படி தன்னை மானிட்டர்கள் ஒருவராக காட்டிக்கொண்டால்தான் நான் வந்து அவரை அணுகுவேன், அவர் பேசுவதை கேட்பேன், நான் அஞ்சு விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தெய்வீக திருவேணி இயல்புகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு திறந்து வந்தது போல் காட்டிக்கொண்டு மற்ற மனிதர்களுக்குரிய இயல்பான இந்த உண்டி உறக்கம் பசி இன்பம் அச்சம் இவையெல்லாம் இருப்பது போலவும் காட்டிக் கொடுக்கிறார். அதாவது தன்னுடைய குருவானவர் அவர் அருணந்தி சிவாச்சாரியாருடைய சீடர், அருணந்தி சிவாச்சாரியாரே ஆட்கொள்ளப்பட்டவர் மறைஞான சம்பந்தர். இருப்பினும் எப்போது அவர் மறைஞான சம்பந்த சிவன்முத்தராக விட்டாரோ அப்போ அவர் வந்து சிவம் அதுக்கு முந்தைய வரலாறு பத்தினா சிந்திக்காமல் அவரே சிவமாகவே கருது அப்பதான் சீடன் உய்ய முடியும். ஏன் ஆசிரியர் எப்போ முக்தி பெற்றார் அதுக்கு முந்தைய அவர் எப்படி இருந்தா இப்படி போயிட்டு இருந்தா அதுக்கு சீடனுக்கு பயந்துறார் இல்லையா, வேற எனமே வரக்கூடாது. சாதித்ததெல்லாம் தவமேனும் சத்குருவை பேதித்தால் எல்லாம் பிழையாகும் என்று நம்முடைய மூணாவது குருமாசினர் கூறியிருக்கிறார். சத்குருவை பேதித்தார், அதாவது சிவம் வேறு சத்குரு வேறு என்று அந்த பேத நோக்கி எல்லாம் பிழையாகும் அப்படின்னாலே அது சிவமாகவே கருதுவார். அப்ப இவர் இந்த ஊர்ல பிறந்தவர் ஆச்சையா அப்படின்னா திறவாத முதல்வன் எனக்காக பிறந்து வந்திருக்கான் ஐயா என்று உரிமையா சொல்ற குருவிடத்துல அவ்வளவு ஒரு பக்தி விடுதுன்னு இன்னொரு இலக்கியம் இலக்கியமே வருது அந்த பேரை வருது. அதுவும் சாத்திரம் தான், அதுவும் ஒரு இலக்கிய அழகு மிகுந்த சாத்திரம். அதுலயும் பாத்தீங்கன்னா மலையாசனுடைய பெருமையை நிறைய சொல்லியிருப்பார். சம்பந்தநாதன் என்று பேரிலானாதன் ஒரு பேர் குனைந்து பாரவதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒற்றொழுகி மகிழ்ந்த குணம் போல். இதே மாதிரிதான் அருணந்தி சிவாச்சாரியாரும் தம்மை குருவாக வந்து ஆட்கொண்ட மெய்கண்ட நாத தேவநாயனாரை போற்றும் போதும் கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி என்று குறிப்பிடுகின்றார். இந்த திருக்கோளங்கள் மறைத்து வந்தது. அது மாதிரி பேரில்லாத நாலு பேர் முடிஞ்சு சொன்ன மாதிரி ஊரும் பேரும் உருவம் இன்றி என்னுடைய ஊரும் பேரும் உருவம் நீங்குவதற்காக வேண்டி அவன் ஊரும் பேரும் உருவம் கொண்டு வந்தான் என்று சொல்வார். அதாவது தனக்கு பிறவி நீங்கினா அப்புறம் ஊர் பேர் எல்லாம் நீங்கிடும், பிறவியே நீங்கிட்டதுன்னா ஊர் பேர்லாம் நீங்கிடுவேன். அதாவது அடியனுடைய ஊரும் பேரும் உருவும் உடலையும் நீக்கும் பொருட்டு நீக்கி முக்தி தர பொருட்டு தான் வந்து ஒரு ஊரையும் திருவண்ணாமலை ஊரையும் மெய்கண்ட ராஜன் என்ற பெயரையும் அதற்கு அதற்கேற்ற ஒரு வடிவத்தையும் கொண்டு வந்தார் சொல்வார். ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் என்று திருவாயிர்வதுகள் என்பதை கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி அடியன் பொருட்டு இப்படி குருவாக வந்த அந்த பண்பினை போற்றி சொல்லியிருக்கின்றார். குருவாக வந்து அந்த ஞானாசிரியர் என்ன உழைக்கின்றார் என்று சொன்னார், முதல்ல பரசமயங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி தத்துவ கோட்பாடுகள் அதுதான் முக்கியம். அது சரியா இருந்தாதானே அவர்கள் சொல்கின்ற கிரியைகளை கடைபிடிக்கணும். அதனால பரசமயங்களுடைய ஞான பகுதிகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவற்றால் முடிவான முத்தி பேரு இல்லை என்பதையும் காட்டி ஒரு பயனும் இல்லை என்று ஆசிரியர் சொல்ல வர அவையெல்லாம் படிநிலைகளாக உதவுகின்றன. ஆனா இங்க சைவத்துல வந்து ஞான நிலையில நிற்கின்ற ஆன்மாவுக்கு சில சமய தத்துவங்களை கடைபிடிப்பது வந்து திரும்ப கீழே இறங்கி போறதுதான். ஆகவே இந்த சைவ ஞான நிலையில இருக்கின்ற கீழனுக்கு சில சமயங்கள் கூறுகின்ற முத்தியில எந்த பெயரும் இல்லை. தெரியவா, அது அதை தெரிஞ்சுக்கிறது. அது வரபக்க உணர்வு வந்தாதான் அப்புறம் சுபக்கம் கேட்பதற்கு வந்து அது சிறப்பா பதியும். அதனாலதான் சிவஞான சித்தியார் பார்த்தீங்கன்னா வரபக்கம் சுபக்கம் என்ற அமைப்பில் இருக்கிறது. ஞான நிலையில் அனுபவமே அப்படித்தான். இந்த ஞான நிலையினை சன்மார்க்கம் என்று சொல்வார்கள். சன்மார்க்கம் என்ன சொல்றார், பன்மார்க்க பொருள்வளவும் கீழாக நேராம் பதிவசு பாசம் தரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி என்று சிவஞாசியாக சொல்லியிருக்கு. முதல்ல என்ன செய்யணும், பன்மார்க்க பொருள்வளவும் கீழாக பல சமய நிலைகள் காட்டுகின்ற புத்திகள் எல்லாம் சித்தாந்த முத்தியை நோக்க கீழானவை என்பதை உணர்ந்தாதான் அந்த சித்தாந்த நெறி சித்தாந்த முத்தியை வந்து அடையணுங்கிற வேட்கை அதிகமாகும். அப்பதான் அதுல தெளிவு உண்டாகும். அதனால அந்த பரவக்கம் சொல்ற நின்றாய் ஆறு சமய பொருளும் அவற்றில் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி அவற்றில் பேர் இல்லை என்று அறிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது ஒரு சிறந்த பேர் என்று சொல்ற. அதை நாம திருவாசகத்துல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஆறு சமயத்தை இருமுச்சமயம் என்று திருவாச ஆசிரியர் கூறுவார். இருமுச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை, பேய்த்தேராவது காணல் நீர். இருமுச்சமயத்து ஆறு சமயங்கள் சொல்கின்ற முத்திகள். இருமுச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை அவர்கள் முத்தி என்று சொல்கின்ற அந்த காணல் நீரை நீர்நசை பரவ நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம். தண்ணீர் தானத்தோட வரக்கூடிய மான்கள் கூட்டம் காணல் நீரை தொலைவில் கண்டு அதை உண்மையான நீர் நினைச்சு அதை அறிந்து தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று வேட்கையோடு வரும். அதுபோல ஞான வேட்கை உடையவர்கள் இந்த அறுவகை சமயங்கள் கூறுகின்ற முத்திகளை வந்து முடிந்த பேராக இல்லாத அவை அவையும் முத்தி போல தோன்றுகின்றன. அது அந்த காணல் நீர் தோற்றம் போல அதை பருகி தாகம் தீர்த்து கொள்ளலாம்னு மான் கூட்டம் வந்து அப்புறம் அதை பருக முடியாம அது உண்மையான நீர் என்று தெரிந்து வாடி செல்வது போல பரசமய முத்தியை நாடி வந்தவர்கள் எல்லாம் பேரிழந்து போகின்றார்கள் என்று திருவாசகம் சொல்லியிருக்கின்றது. இரு உச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரும் வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன என்று உருவகமாகவே சொல்லியிருக்கு. அறுவகை சமயமாகிய மான்கூட்டங்கள் அந்த சமய முத்திகளாகிய காணல் நீரை பருகி தாகம் தனித்து விடலாம் என்று வந்து பருக முடியாமல் தாகம் தனியாமலே சென்றன என்று சொல்லியிருக்கின்றார். அதுதான் இங்கே இருக்கு. ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றில் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி. முகப்பெருமானுடைய அந்த உபதேசத்தை சிறப்பு சொல்லும் போது இந்த ஆறு சமய முத்திகளும் மெய்யானவை அல்ல என்று முகப்பெருமான் தனக்கு உபதேசித்ததாக அருணகிரி பெருமான் குறிப்பிடுகிறார்கள். அசத்து வெறுவழி வழக்கர் அறுவரும் அறற்று வன பொருள் விகற்பம் முடிவதும். அவர்கள் சொல்பவை முத்திக்கு வேறானவை. அதான் விகற்பம், வேறானது முத்திக்கு வேறான கருத்துக்களை முத்தி முத்தி என்று சொல்கிறார்கள். அசத்து வெறுவழி வழக்கர் அறுவரும் அறற்று வன பொருள் விகற்பம் முடிவதும். முகப்பெருமானுடைய உபதேசம் தான் தலைப்பு. பெருத்த வசன வகுப்பு என்று பெயர். திருவகுப்புன்னு வாடிக்கிறார் இல்லையா. பெருத்த வசனம் என்பது முகப்பெருமான் தினக்கவுடைய உபதேசம். அந்த உபதேச சிறப்பை சொல்வதற்கே ஒரு பாடம். அதுல ஒரு இடத்துல என்ன சொல்றா, முகப்பெருமான் குருவாக வந்து உபதேசிக்கும் போது இந்த அருசமயவாதிகள் சொல்லக்கூடிய முத்திகள் எவ்வாறு பேதப்பட்டு விளங்குகின்றன என்பதை அவர் உணர்த்ததாக குறிப்பிடுகின்றார். ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றின் பேரின்மை எங்களுக்கு பேராக்கி தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகமைதானே அமையாமல் இதுவரை சேராத அடியனுடைய அறிவானது தெளியும் படிக்கு ஒரு திருமேனி கொண்டு எழுந்தொழி வந்திருக்கின்றார். அதுவே பெரிய கருணை. அதோடு அமையாமல் என்ன செய்கின்றார், வித்தகமாம் சைவ நெறியில் ஞானமயமான சைவ நெறியிலே சமயதீக்கை முதலாக நான்கு வகை தீக்கைகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த நான்கு தீக்கைகளையும் அடியனுக்கு செய்துள்ளார். ஏற்கனவே இது ஞான நிலையில் நிற்கிற ஆன்மாவுக்குதான் குருவா வருவார் இல்லையா, இவ் ஆன்மாக்களுக்கு முச்செய்தவத்தான் ஞானம் நிகழும் என்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அதிகாரத்தில்தான் வச்சிருக்காரு, தமது முதல் குருவாய் வருகின்றது. தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அப்ப தவத்தை நிறைவு செய்யும் போதுதான் தம்முதல் யாரா வராரு, குருவா வராரு. தவம் என்பது என்ன, அந்த இடத்துல சொல்றாங்களா முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றதுன்னு ஏதோ சொல்லிடுறாரு. தவம் என்பதை விரிச்சிருக்காரு, மேற் சரிய கிரியா யோகங்களை செய்துடி அப்ப தவம் எனப்பட்டன என்று சரிய கிரியா யோகங்களே வேற அல்ல என்று காட்டுறதுதான் ஏதுல. ஏன்னா தவம் வந்து பொது சொல், எல்லா சமயத்திலும் சொல்லக்கூடிய சொல். சைவத்துல தவம் என்பது என்ன என்றால் இந்த மூன்று தான் சரிய கிரிய யோகம் தான். அப்ப சரிய கிரிய யோகங்களை இயற்றினாதான் தவத்தை முற்றுவிக்க முடியும். அந்த நிலையில்தான் உருவாவார். அப்ப சரியை ஏற்றும் போதே சமயதீக்கை வாங்கியிருப்பாரு இல்லையா, அந்த சீடர் சிறிய யோகங்கள் விசேடதீக்கை வாங்கியிருப்பாரு. அப்போ அதுக்கப்புறம் உள்ள நிர்வாண தீக்கை தானே செய்யணும் அப்படின்னா சமயம் தொடங்கியே செய்யறார். ஏன்னா சிவபெருமானே வந்து செய்வதுதான் உண்மை தீக்கை உபாய தீக்கை என்றெல்லாம் சொல்வாரு. ஆக சமயம் முதல் சமயம் முதலாக எய்தும் அபிலேகம் எய்துவித்து சமய தீக்கை விசேடதீக்கை நிர்வாண தீக்கை அபிலேக தீக்கை ஆகிய தீக்கைகளை எழுதி செய்வித்து செய்ய திருக்கண் அருளால் நோக்கி கண்ணருளால் நோக்கி என்பது வந்து நயனதீக்கை. கண்ணருளால் நோக்குவது நயனதீக்கை சச்சு தீக்கை என்றும் சொல்வார்கள். சச்சு என்றாலும் சரி நயனம் என்றாலும் சரி கண் என்றே பொருள்படும்.